நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது பண்பலகிலாம் வாரந்தோறும் புதன்கிழமை புத்தக மதிப்புரை என்ற சிறப்பு நிகழ்ச்சியா நம்ம எல்லாருமே மகிழ்ச்சியா கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குங்க. அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் கடலை மிட்டாய் தாங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அந்த கடலை மிட்டாய் எந்த அளவுக்கு தித்திப்பா இருக்குதோ அது மாதிரி தாங்க நம்ம ஐயா திரு கோ சுரேஷ்குமார் அவர்களுடைய பேச்சும் இருக்கும். அவர் வந்து இன்னைக்கு நமக்காக மரபு வழி மருத்துவம் என்ற புத்தகத்துடைய மதிப்புரையை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்திருக்கிறாங்க. வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
அனைவருக்கும் வணக்கம். நான் கோவில்பட்டி கோ சுரேஷ்குமார், ஓய்வு பெற்ற வேளாண் அறிவியல் கல்வி ஆசிரியர். புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலியின் புத்தக மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று பங்கு பெறுவது மிக்க மகிழ்ச்சியை அளிக்கிறது. இன்று நான் புத்தக மதிப்புரையாக எடுத்துக்கொண்ட புத்தகம் மரபு வழி மருத்துவம். ஆம், முன்னோர்கள் பயன்படுத்திய உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற அமைப்பின்படி இந்த புத்தகத்தில் பல்வேறு கருத்துக்களை செறிவுகளையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த புத்தகத்தை முரளி கிருஷ்ணன் அவர்கள் எழுதியுள்ளார்கள். ஆனந்த விகடனுடைய பிரசுரமாக இது வெளியிடப்பட்டுள்ளது. புத்தக ஆசிரியரை பற்றி சில குறிப்புகள். முரளி கிருஷ்ணன் சென்னை பெரம்பலூர் பிறந்து வளர்ந்தவர். பிஎஸ்சி பட்டம் பெற்றவர். சென்னை தொலைபேசியில் முக்கிய பதவிகளில் 36 வருடங்கள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். டாக்டர் அன்னிபெசன்ட் தோற்றுவித்த இந்திய இளைஞர் சங்கத்தில் ஈடுபட்டு கடந்த 65 ஆண்டுகளுக்கும் மேலாக பல முக்கிய பொறுப்புகளில் பொதுப்பணிகளை ஆற்றி கொண்டிருப்பவர். ரேடியோ நாடகங்கள், மேடை நாடகங்கள் பலவற்றை எழுதியவர். பெண்களை மையமாக வைத்து பரிகாரம், பாரம்பரியம், மீண்டும் சாவித்திரி ஆகிய நாடகங்களை எழுதியவர். அவற்றில் பெண்களை பங்கேற்ற செய்தவர். நாடகங்களுக்காக பல பரிசுகளை பெற்றவர். இந்திய பிரதமர்கள், இந்திய குடியரசுத் தலைவர்கள், தமிழக முதல்வர்கள், உலகம் போற்றும் அறிவியல் அறிஞர்கள், பாரத பெண்மணிகள், டாக்டர் அன்னிபெசன்ட், மேதைகளின் நகைச்சுவை ஆகிய நூல்களை எழுதியுள்ளார். இவருடைய அழகின் சிரிப்பு, அசத்தல் குறிப்பு என்ற நூல் விகடன் பிரசுரமாக வெளிவந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த புத்தகத்திலிருந்து நம் முன்னோர்கள் பெரிய பெரிய வியாதிகளை கூட இயற்கையின் மருத்துவத்தின் மூலம் குணப்படுத்த முடியும் என்பதை கண்டறிந்து நமக்கு நல்வழி காட்டு சென்றிருக்கக்கூடிய அந்த பழமையான மருத்துவ குறிப்புகளை தொகுப்பாக நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. பொதுவாக நாம் சின்ன சின்ன வியாதிகளுக்கு கூட டாக்டர்கள், பெரிய டாக்டர்கள், மருத்துவமனை, பெரிய மருத்துவமனை என்று எங்கெங்கோ அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். மருந்து, மாத்திரை, ஊசி என்று கடைகடையாக ஏறி இறங்கி கொண்டிருக்கிறோம். கணக்கு வழக்கில்லாமல் பணத்தை செலவழித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். உலக அளவில் மருத்துவ துறைகளில் உள்ள பற்பல ஆராய்ச்சிகளால், பண்பட்ட விஞ்ஞான மேதைகளால் இயற்கை மருத்துவம் அலசப்பட்டு ஆராயப்பட்டு அதன் மகத்துவம் அறியப்பட்டு அதன் சிறப்பு உணரப்பட்டு உலக மக்களிடையே மாபெரும் வெற்றியை விட்டு கொண்டிருக்கிறது. தற்பொழுது அலோபதி மருத்துவர்களும் பல நோய்களுக்கு இயற்கையாகவே மருந்துகளை சில சிபாரிசுகள் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுள்ளது. அயல் நாட்டினர் பலர் இயற்கை மருத்துவத்தின் அருமை பெருமைகளை உணர்ந்து கொண்டு நம் நாட்டிலிருந்து இரகசியங்களை தெரிந்து கொண்டு மாத்திரைகளாக தயாரித்து பல பேர்களில் நமக்கே விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே நம் முன்னோர்கள் நிரூபித்து காட்டிய வழியை நாமும் பின்பற்றி கைக்கு அருகில் மிக சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு மிக மிக எளிய முறையில் மிக மிக குறைந்த செலவில் வியாதிகளை நிச்சயம் குணப்படுத்திட முடியும் என்று அந்த ஒரு உறுதிமொழி மற்றும் செயல்பாட்டிற்காக எழுதப்பட்டதுதான் இந்த நூல். தேவி வார இதழில் தொடராக வெளியிடப்பட்டு பலதரப்பு மக்களின் பாராட்டுதல்களை பெற வழிவகுத்த தேவி இதழின் ஆசிரியர் அவர்களுக்கும் தற்பொழுது நூல் வடிவில் வெளியிடும் விகடன் பிரசுரதாரத்திற்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் தன்னுடைய முன்னுரையில் குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர் முரளி கிருஷ்ணன். பதிப்பாசிரியர் தனது கருத்துக்களை பதியப்பட்டுள்ள செய்திகளின் அடிப்படையில் இயற்கை மருத்துவ முறை நம் மண்ணில் காலங்காலமாக கடைபிடித்து வருகிறது. மனித சமுதாயத்தை வாட்டும் பல நோய்களுக்கு அருமருந்தாக அள்ளித்தருகிறது இந்த மருத்துவ முறை என்றால் அது மிகையல்ல. எண்ணற்ற சிகிச்சை முறைகளை சொல்லியிருக்கிறார் நூலாசிரியர். பெண் மலடு நீங்க, நெஞ்சு வலி சரியாக, மஞ்சக்காமலை நோயை விரட்ட, தொண்டை வலி, தூக்கமின்மை, நகைச்சுற்று, நினைவாற்றல் பெருக, நீர்க்கடுப்பு, படை, பல்வெளி, படுக்கை புண், மாதவிடாய் கோளாறுகள், மாரடைப்பு, பல நோய்களுக்கு மரபு ஒளி மருத்துவத்தை இந்த நூல் சொல்லித்தருகிறது. நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் மருந்துகளை பயன்படுத்தினாலே இராத நோய்களும் தீரும் என்கிறது இந்த நூல். இந்த நம் மருத்துவத்தை பற்றிய பயனுள்ள நூல் என்பதால் இப்புத்தகத்தை படித்து பாதுகாத்து நம் வாழ்க்கை நலமாக வாழ இந்த புத்தகம் நமக்கு பல்வேறு செய்திகளை அறிய தருகிறது. மரபு வழி மருத்துவம் என்ற புத்தகம் முதற் பதிப்பு April 2014 அன்று வெளியிடப்பட்டுள்ளது. நான் மதிப்பீடு செய்யக்கூடிய பதிப்பு 4 பதிப்பு November 2015 வெளியிடப்பட்டுள்ளது. மொத்த பக்க எண்ணிக்கை 184. அன்றைய நூல் விலை 105 ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தவிர உள்ளே பொருளடக்கமாக 78 நோய்க்கான மருத்துவ முறைகளை மிகவும் நேர்த்தியாகவும் சின்ன சின்ன குறிப்புகளுடன் எளிய தமிழ் வார்த்தைகளை கொண்டு தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது இந்த புத்தகத்தினுடைய மிக பெருமையாக நாம் கருதலாம். அதாவது அக்கி, அம்மை, அஜீரணம், ஆணிக்கால், ஆண் மலடு, ஆறாத புண், ஆஸ்துமா, இடுப்பு வலி, இரத்த அழுத்தம், இரத்த மூலம், இருமல், இன்ஃப்ளூயன்சா, ஒற்றை தலைவலி, கட்டி, கரப்பான், கண்டமாலை, கண்புரை நோய், காதுவலி, காதில் சீல், காயங்களும் புண்களும், கைகால் வலிப்பு, குரட்டை, கொலஸ்ட்ரால், சர்க்கரை நோய், சிறுநீரக கற்கள், சிறுநீரக அடைப்பு, சீதபேதி, சுளுக்கு, செம்பட்டை முடி, சேற்றுப்புண், சோகை, டைபாய்டு காய்ச்சல், தலைச்சுற்றல், தலைவலி, தாகம் தணிய, தாய்ப்பால் சுரக்க, திக்குவாய், தீப்புண், தும்மல், தூக்கமின்மை, தொண்டைப்புண், தொண்டைவலி, நகைச்சுற்று, நரம்பு தளர்ச்சி, நினைவாற்றல், நீர்க்கடுப்பு, நெஞ்சுவலி, பக்கவாதம், பசியின்மை, படுக்கைப்புண், படை, பல்வலி, பெரும்பாடு, பெண் மலடு, மஞ்சள் காமாலை, மலச்சிக்கல், மலேரியா, மாதவிடாய் வயிற்றுவலி, மாரடைப்பு, மார்புச்சளி, மாலைக்கண், முதுகுவலி, மூச்சுத்திணறல், மூட்டுவலி, மூலம், வயிற்றுப்புண், வயிற்றில் பூச்சிகள், வயிற்றுப்போக்கு, வயிற்றுவலி, வாய்வு, வாய்வுப்புண், வாந்தி, விக்கல், விரைவீக்கம், வெட்டுக்காயம், வேனல் கட்டி, ஜலதோஷம் ஆகிய 78 தலைப்புகளில் நோய்களுக்குண்டான வழிமுறைகளை மிக சிறப்பாக நமக்கு அறிய தருகிறார் இந்த நூலாசிரியர். உதாரணமாக அக்கி என்ற நோயை எடுத்துக்கொண்டால், அக்கி ஒரு தொற்று நோய். இது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் என்கிற வைரஸ் கிருமிகளால் உண்டாகிறது. இந்த நோய் ஆரம்பத்தில் வியர்க்குறு போல் தோன்றும். இந்த நோய் தோன்றிய இடங்களில் வீக்கமும் எரிச்சலும் நமைச்சலும் இருக்கும். சொரிய சொரிய அதன் நீர்படும் இடங்களில் எல்லாம் பரவி திட்டு திட்டாக மாறிவிடும். இந்த நோய் சாதாரணமாக நெற்றி, முகவாய்க்கட்டை, முதுகு, மார்பு, காதுகளின் பக்கம், மூக்கின் மேற்பகுதி போன்ற இடங்களில் தோன்றும் என்ற சிறிய குறிப்புகளுடன் அதற்கு நாம என்ன செய்ய வேண்டும் என்ற குறிப்புகளை அவர் பதிவு செய்துள்ளார். அதாவது இந்த நோய் குணமாக்க பப்பாளி பழச்சாற்றை பாதாம்பாலையும் சம அளவு கலந்து குழைத்து தடவ வேண்டும் என்றும், மஞ்சள் தூளை தேங்காய் எண்ணெயில் கலந்து குழைத்து தடவ வேண்டும் என்றும், மண்பாண்டம் செய்யும் தொழிலாளிகள் உபயோகப்படுத்தப்படும் செம்மண் 3/4 பகுதியும் மஞ்சள் பொடி 1/4 பகுதியும் கலந்து தண்ணீர் விட்டு குழைத்து தடவ வேண்டும் என்றும், குழந்தைகளுக்கு உண்டாகும் அக்கிக்கு வாழைத்தண்டை நசுக்கி சாறு வரும் சமயத்தில் நோயுள்ள இடத்தில் வைத்து மெதுவாக தேய்க்க வேண்டும் என்றும் தனது குறிப்புகளால் பகிர்ந்துள்ளார். அஜீரணம் என்ற ஒரு நோய்க்கு உண்ட உணவு செரிக்காமல் இருப்பதே அஜீரணம் என்பதாகும். சில நேரங்களில் வாய்க்கு ருசியான உணவுகள் வகைகளை வாயில் சரியாக மெல்லாமல் அரைகுறையாக மென்று சாப்பிடுவதால் மெல்லப்படாத உணவு வகைகள் வயிற்றுக்குள் சென்றவுடன் அதே உணவு மீண்டும் அரைக்கப்படுகிறது. இதனால் செரிமான வேலைகள் தாமதமாகிறது. இதுவே செரியாமை என்றும் அஜீரணம் என்று நாம் அழைக்கலாம். இவற்றை குணமாக்க ஒரு வெற்றிலையில் 5-6 மிளகு, கொஞ்சம் சீரகம் சேர்த்து சுருட்டி மடித்து வாயில் வைத்து நன்றாக மென்று சாப்பிட வேண்டும் என்றும், ஒரு வெற்றிலையில் கொஞ்சம் ஓமம் கொஞ்சம் உப்பு சேர்த்து மடித்து வாயில் வைத்து நன்றாக மென்றும் சாப்பிடலாம். அல்லது கேரட் சாறு, இஞ்சி சாறு, முள்ளங்கி சாறு இவற்றில் ஏதேனும் ஒன்றுடன் வேண்டிய அளவு தேன் கலந்து கலக்கி நாம் குடிக்க வேண்டும். மற்றொரு முறையில் சுக்கு, மிளகு, பெருங்காயம் இம்மூன்றையும் சம அளவு எடுத்து தூள் செய்து கொஞ்சம் பனங்கள் கண்டு சேர்த்து குழைத்து ஒரு சிறிய கொட்டைப்பாக்கு அளவு சாப்பிட்டு வெந்நீர் குடித்தால் நல்ல பலன் ஏற்படுகிறது என்றையும், சீரகத்தையும் உப்பையும் சேர்த்து எலுமிச்சை சாற்றில் ஊற வைத்து பின் வெயிலில் நன்றாக காய வைத்து அதில் சிறிது எடுத்து சாப்பிட்டு வந்தால் அஜீரணம், பித்தம், வயிறு உப்பசம் ஆகியவை குணமாகிறது என்ற செய்தியை நமக்கு அள்ளித்தருகிறார். அதேபோல ஆஸ்துமா நோய் குணமாக வெற்றிலை, வில்வ இலை கொழுந்து, மிளகு இம்மூன்றையும் சம அளவில் சேர்த்து நன்றாக மென்று சாப்பிட்டு வெந்நீர் குடிக்க வேண்டும் என்றும், அல்லது 4-5 வெள்ளை பூண்டு பற்களை பசும் பால் விட்டு வேக வைத்து பூண்டு பற்களை சாப்பிட்டு பால் குடித்து வந்தாலும் நல்ல சுகம் கிடைக்கும் என்றும், மாங்கொட்டை பருப்பை உலர்த்தி தூளாக்கி கொஞ்சம் தேன் கலந்து குழைத்து சுண்டக்காய் அளவு உருண்டைகளாக உருட்டி காலை மாலை 2 வேளை ஒரு வேளைக்கு 1 உருண்டைகள் வீதம் சாப்பிட்டு வெந்நீர் குடிக்க வேண்டும் என்றும், மற்றொரு முறையில் சுக்கு, மிளகு, திப்பளி இம்மூன்றையும் சம அளவு சேர்த்து வெற்றிலை சாற்றுடன் மைய அரைத்து கொஞ்சம் தேன் கலந்து குழைத்து காலை மாலை 2 வேளை ஒரு வேளைக்கு 1 ஸ்பூன் வீதம் சாப்பிட்டு விட்டு வெந்நீர் குடிக்க வேண்டும் என்றும் அரிய தகவல்களை நமக்காக தந்துள்ளார். அதேபோல இடுப்பு வலி குணமாக வெந்நீரில் எப்சம் உப்பை போட்டு கலக்கி துணியை அதில் நனைத்து ஒத்தடம் கொடுத்து விட்டு பின் ஆலிவ் எண்ணெயில் நன்றாக தேய்க்க வேண்டும் என்றும், கொஞ்சம் ஓமத்தை தேங்காய்த்தூளுடன் சேர்ந்து கலந்து தண்ணீர் விட்டு காய்ச்சி வடிகட்டி கொஞ்சம் கற்பூரத்தையும் சேர்த்து குழைத்து இளம் சூடான பக்குவத்தில் வலிக்கும் இடத்தில் தடவி வந்தால் இடுப்பு வலி குணமாகிறது என்றும், முருங்கைக்கீரை வேண்டிய அளவு உப்பு இவ்விரண்டையும் சேர்த்து மைய அரைத்து சாறு பிழிந்து வலிக்கும் இடத்தில் தடவினால் நன்றாக குணமாகும் என்றும் அந்த குறிப்புகளை அறிய தந்துள்ளார். அதை தவிர மிக முக்கியமானது, பிரண்டையை மைய அரைத்து அத்துடன் வேண்டிய அளவு நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் கலந்து காய்ச்சி வடிகட்டி வலிக்கும் இடத்தில் தடவி நன்றாக தடவினால் நல்ல குணம் கிடைக்கும் என்றும், வெள்ளை பூண்டை உரித்து பனை வெள்ளம் சேர்த்து குழைத்து தினமும் காலை வெறும் வயிற்றில் 1 கொட்டைப்பாக்கு அளவு சாப்பிட்டு வெந்நீர் குடிக்க வேண்டும் என்றும், தலையணை மெத்தை எதுவும் இல்லாமல் உடம்பை தளர்வாக வைத்து கொண்டு தரையில் 20 நிமிடம் முதல் 30 நிமிடங்கள் வரை படுத்திருக்க வேண்டும். தினமும் காலை மாலை 2 வேளையும் இவ்வாறு படுத்திருந்தால் இடுப்பு வலியும் இருக்காது, கூன் முதுகும் ஏற்படாது என்று குறிப்புகளால் நமக்கு அறிய தருகிறார். அடுத்து இரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக இரத்த அழுத்த நோய்க்கு மிக முக்கியமான காரணம் தவிர்க்க இயலாத நிலையில் எழும் கோபங்கள், ஆவேச உணர்வுகள், கவலை, ஏமாற்றம் ஆகியவைதான் இரத்த அழுத்த நோய்க்கு முக்கிய காரணங்களாக திகழ்கிறது. அதாவது இரத்த அழுத்தத்தை சைலண்ட் கில்லர் என்று சொல்வதுண்டு. இரத்த அழுத்தம் இருந்தால் தலைச்சுற்றல், மயக்கம், அஜீரணம், மேல்மூச்சு வாங்குதல், தலை பாரமாக இருப்பது, படபடப்பு போன்ற அறிகுறிகள் இருக்கும். இந்த அறிகுறிகள் இல்லாமலும் ஒரு சிலருக்கு இரத்த அழுத்தம் இருக்கும். அதனால்தான் அதை சைலண்ட் கில்லர் என்று நாம் சொல்கிறோம். இவற்றை எவ்வாறு குணமாக்குவதற்கு விட்டு மருத்துவ முறைகளில் முதலில் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் உப்பு கொழுப்பு சத்துக்களை கண்டிப்பாக குறைக்க வேண்டும் என்றும், பச்சை காய்கறிகளுடன் பயத்தம்பருப்பை சேர்த்து சமைத்து சாப்பிட வேண்டும் என்றும், அகத்தி இலையை அவித்து உப்பு சீரகப்பொடி வைத்து சாப்பிட வேண்டும் என்றும், அருகம்புல் மிளகு சீரகம் இவற்றை கலந்து மைய அரைத்து நெல்லிக்காய் அளவு எடுத்து மோர் அல்லது பாலுடன் கலந்து குழைந்து சாப்பிட வேண்டும் என்றும், பூண்டு பற்களை நசுக்கி காலை மாலை இரண்டு வேளை வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட வேண்டும் என்றும், ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழம் பச்சை திராட்சை போன்ற உணவு வகைகளை சாப்பாட்டில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்றும், முருங்கை இலை சாற்றை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் என்றும், கொத்தமல்லி இலைச்சாறுடன் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் என்றும் பல்வேறு முறைகளை தொகுத்து அளித்துள்ளார். அவற்றில் சில குறிப்புகளை மட்டும் நான் பகிர்ந்துள்ளேன். அதேபோல் இரத்த மூலம், இரத்த மூலத்தை கட்டுப்படுத்துவதற்கு பிரண்டையை நெய் விட்டு வதக்கி உணவுடன் கலந்து சாப்பிட வேண்டும். அத்தி பிஞ்சையும் வாழை பிஞ்சையும் அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். அருகம்புல்லை மைய அரைத்து காய்ச்சிய பசும்பாலில் கலந்து குழைத்து சாப்பிட வேண்டும். வெள்ளை வெங்காயத்தை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி நெய் விட்டு வதக்கி பனங்கற்கண்ணுடன் கலந்து சாப்பிட வேண்டும். எள்ளை வெண்ணையுடன் சம அளவு சேர்த்து மைய அரைத்து சிறிது சர்க்கரை கலந்து குழைத்து சாப்பிட வேண்டும் என்றும், குப்பைமேனி கீரையை அதே அளவு சீரகம் சேர்த்து மைய அரைத்து காய்ச்சிய பசும்பாலில் கலந்து கலக்கி குடித்து இந்த இரத்த மூலத்தை நாம் நிவர்த்தி செய்யலாம். அதேபோல இருமல், இருமல் என்பது உடலில் உள்ள சுவாச உறுப்புகளுக்கு ஆபத்து வரும்போது நமக்கு தெரிவிக்கின்ற எச்சரிக்கை ஒளியாகும். உணவு சரியாக செரிக்காமல் இருந்தாலும், வயிற்றில் புண் இருந்தாலும், சில மருந்து மாத்திரைகளின் ஒவ்வாமைகளாலும் இருமல் உண்டாகிறது. அப்ப இந்த இருமலை எவ்வாறு நாம் குறைக்க வேண்டும்? மிளகை லேசாக வறுத்து தூளாக்கி தேனில் குழைத்து சாப்பிட வேண்டும். அதேபோல மிளகை தூளாக்கி நன்றாக காய்ச்சிய பசும்பாலில் கலந்து கலக்கி குடிக்க வேண்டும். இது தவிர மிளகு லவங்கம் இவ்விரண்டையும் சம அளவில் சேர்த்து வறுத்து தூளாக்கி வெற்றிலையுடன் சேர்த்து நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். அதாவது இந்த வெற்றிலை வந்து கம்மார் வெற்றிலை என்று அவர் குறிப்பிடுகிறார். தொடர்ந்து ஒரு டம்ளர் பசும்பாலில் மஞ்சத்தூளையும் மிளகுத்தூளையும் சம அளவு சேர்த்து ஒன்றாக காய்ச்சி கொஞ்சம் பனங்கற்கண் சேர்த்து கலக்கி குடிக்க வேண்டும் என்றும், நல்லெண்ணெய் ஊற்றிய விளக்கு திரியில் மயிலிறகு ஒன்றை எரியவிட்டு அதன் சாம்பலை உள்ளங்கையில் வைத்து சிறிதளவு தேனை கலந்து குழைத்து நாம் நக்கி சாப்பிட்டால் எப்படிப்பட்ட தீராத இருமலாக இருந்தாலும் உடனடியாக குணமாகும் என்பதை அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து காயங்களும் புண்களும் என்ற தலைப்பில், அடிபடுதல் கீழே விழுதல் ஆகியவற்றால் ஏற்படும் காயங்கள், வெகு நாட்கள் படுக்கையில் அசையாமல் படுத்திருக்கும் புண்கள் ஆகியவை நீக்குவதற்கு குப்பைமேனி இலையையும் மஞ்சளையும் சம அளவு சேர்த்து மைய அரைத்து தடவ வேண்டும். மஞ்சளுடன் வேப்பங்குழந்தை சேர்ந்து பசும் மோர் விட்டு மைய அரைத்து தடவ வேண்டும். புளியமர பட்டையை வெயிலில் காய வைத்து தூளாக்கி தேங்காய் விட்டு குழைத்து பற்று போட வேண்டும். பூண்டு மிளகு இவ்விரண்டையும் சம அளவு சேர்த்து கல்யாண முருங்கை இலைச்சாறு விட்டு மைய அரைத்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு குழைத்து பற்று போட வேண்டும். மஞ்சள் தூள் கற்பூரம் இவை இரண்டும் சம அளவில் சேர்த்து வெந்நீரில் குழைத்து பற்று போட்டால் கொஞ்சம் மஞ்சத்தூளையும் மேல் பூச்சாக தூவ வேண்டும். குப்பைமேனி இலையை மைய அரைத்து விளக்கெண்ணெய் விட்டு வதக்கி இளஞ்சூடான பக்குவத்தில் பற்று போட்டால் அதன் மேல் ஒரு வெற்றிலையை வைத்து கட்டுப்பட வேண்டும். இவ்வாறு செய்தால் காயங்களும் புண்களும் குணமாகும் என்பதை அவர் குறிப்பில் எழுதியுள்ளார். கைகால் வலிப்பு, அதாவது மூளைப்பகுதியில் காயம் அல்லது கட்டிகள் தோன்றினாலும் மூளையில் நீர் கோத்திருப்பதாலும் மூளையில் வீக்கம் ஏற்பட்டாலும் அதன் நரம்புகளின் வலுவின்மை காரணமாகவும் போதுமான அளவு தூக்கம் இல்லாமல் இருந்தாலும் வேண்டிய அளவு சாப்பிடாமல் இருந்தாலும் அதிகமான மனக்கவலை அடைந்தாலும் கைகால் வலிப்பு நோய் ஏற்படுகிறது என்ற குறிப்புடன் அவற்றை நீக்குவதற்கு முருங்கை பட்டை நீரை அவித்து அந்த சாற்றை ரசமாக்கி உணவுடன் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு குறிப்பும், முருங்கை வேரை நீர் விடாமல் மைய அரைத்து பாலில் கலந்து கலக்கி குடிக்க வேண்டும் என்றும், வேப்ப இலை, வில்வ இலை, துளசி இலை, கடுக்காய் இவற்றை சம அளவு சேர்த்து கஷாயம் செய்து காலை மாலை இரண்டு வேளையில் வெறும் வயிற்றில் வேளைக்கு அரை டம்ளர் வீதம் உப்பில்லா பத்தியம் இருந்து குடிக்க வேண்டும் என்று குறிப்புகள் கூறுகிறது. இது தவிர வசம்பு நன்றாக தூளாக்கி காலை மேலே இரண்டு வேளைகளில் வயிற்றில் ஒரு வேளைக்கு அரை ஸ்பூன் வீதம் சாப்பிட்டு வெந்நீர் குடிக்க வேண்டும் என்றும், எலுமிச்சம் பழச்சாற்றை தினமும் குடித்து வந்தால் கைகால் வலிப்பு நோய் பஞ்சாய் பறந்துவிடும் என்றும் குறிப்புகளில் எழுதியுள்ளார். தொடர்ந்து குறட்டை எவ்வாறு நீக்குவது, அதாவது குறட்டை எவ்வாறு ஏற்படுகிறது, மூக்குக்கும் தொண்டைக்கும் பின்புறம் உள்ள தசைகள் அதிர்வடைவதால் குறட்டை வருகிறது. அதாவது மூச்சு குழலின் உள்வட்டம் சுருங்கும் போதும் தங்கு தடையின்றி நுரையீரலுக்குள் சென்று திரும்ப வேண்டிய சுவாச காற்று அதிக அழுத்தத்துடன் அதிக வேகத்துடன் செல்ல வேண்டியுள்ளது. எப்படி ஒரு புல்லாங்குழலின் துளையில் சிறிதளவு அடைக்கும் போது இசை கிளம்புகிறதோ அப்படியே மூச்சுக்குழலிலும் ஓர் இசை கிளம்புகிறது, அதுதான் குறட்டை. இந்த குறட்டையை குணமாக்க முதலில் உடல் பர்மனாக இருப்பவர்கள் உடல் எடையை குறைக்க வேண்டும். மது அருந்துபவர்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். மூக்கடைப்பு இருந்தால் அதை சரி செய்ய வேண்டும். குறட்டை வருவதை தவிர்க்க தினசரி 10 அல்லது 15 நிமிடங்கள் தொடர்ந்து சத்தமாக பாட வேண்டும் அல்லது தொடர்ந்து சத்தமாக பேச வேண்டும். அதேபோல குறட்டை வரும்போது பக்கவாட்டில் சாய்ந்து படுத்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்வதால் குறட்டை ஏற்படுவதை நாம் தடுக்கலாம். கொலஸ்ட்ரால், உடலுக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்துக்களில் கொழுப்பு சத்தும் ஒன்று. அதாவது உடல் இயக்கத்திற்கு தேவையான சக்தியை கொடுப்பதில் பெரும் பங்கு ஆற்றுவது கொழுப்பு சத்து தான் என்பது உறுதி. கொழுப்பு சத்து பெரும்பாலும் உண்ணும் உணவிலேயே அடங்கி உள்ளது. சில சமயங்களில் கல்லீரல் உற்பத்தி ஆகிறது. கட்டுப்பாடில்லாத உணவு பழக்க வழக்கம், சாப்பிட்ட உணவுக்கேற்ற உடல் உழைப்பு இன்மை, கொழுப்பான உணவு வகைகள் குறிப்பாக எண்ணெயில் நெய்யில் வறுத்த மற்றும் பொரித்த உணவு வகைகள் கொழுப்பு சத்தாக மாறி உபயோகத்திற்கு எஞ்சி உள்ளவையே இரத்த நாளங்களில் உட்சுவர்களில் சேர்ந்து பலவிதமான பிரச்சனைகளை தோற்றுவிக்கிறது. இதனையே நாம் கொலஸ்ட்ரால் என்கிறோம். இவற்றை குணமாக்க முதலில் உணவு கட்டுப்பாடு அவசியம் மேற்கொள்ள வேண்டும். அதேபோல் வயதுக்கும் உயரத்திற்கும் இருக்க வேண்டிய எடையை ஒவ்வொருவரும் தொடர்ந்து பராமரிக்க வேண்டும். ஒரு டம்ளர் சூடான பசும் பாலில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளை கலந்து கலக்கி குடிக்க வேண்டும். எண்ணெய், நெய், வறுத்த மற்றும் பொரித்த உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டும். பச்சை வெங்காயத்தை காலையில் வெறும் வயிற்றில் கடித்து மென்று சாப்பிட வேண்டும். முடிந்த வரையில் ஆவியில் வெந்த உணவு வகைகளை, பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகளையும் நாம் சாப்பிட வேண்டும். தோல் உரித்த பூண்டை மையாக அரைத்து வேண்டிய அளவு தேன் கலந்து காலை மாலை 2 வேளை வெறு வயிற்றில் 1 ஸ்பூன் சாப்பிட்டால் நல்லது என்றும், கொள்ளு ரசம் வைத்து 1 நாள் விட்டு 1 நாள் உணவில் சேர்க்க வேண்டும் என்றும், தினமும் காலையில் அல்லது மாலையில் 40 முதல் 45 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அல்லது நடைப்பயிற்சியும் செய்ய வேண்டும். இத்தகைய பயிற்சியினால் கொலஸ்ட்ராலை நாம் குறைக்கலாம். தொடர்ந்து சர்க்கரை நோய் குணமாக அவர் கூறிய கருத்துக்கள், வேப்பங்குழந்தையும் மாவிளை குழந்தையும் ஐந்தாறு மிளகுடன் சேர்த்து மைய அரைத்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வெந்நீர் குடிக்க வேண்டும். நெல்லிக்காய் சாறு, எலுமிச்சம்பழ சாறு, தேன் இம்மூன்றையும் சம அளவில் கலந்து கலக்கி காலையில் வெறும் வயிற்றில் அரை டம்ளர் அளவு குடிக்க வேண்டும். பாகற்காய் சாற்றுடன் கொஞ்சம் பெருங்காயத்தூளை கலந்து கலக்கி காலையில் வெறும் வயிற்றில் அரை டம்ளர் அளவு குடிக்க வேண்டும். மாங்கொட்டையின் பருப்பு அல்லது நாவர்கொட்டையின் பருப்பு இவற்றில் ஒன்றை லேசாக வறுத்து தூள் செய்து காய்ச்சிய பசும்பாலுடன் கலந்து கலக்கி குடிக்க வேண்டும். இஞ்சி சாற்றையும் வெங்காய சாற்றையும் சம அளவில் கலந்து கலக்கி காலையில் வெறு வயிற்றில் குடிக்க வேண்டும் என்று அவர் தனது புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல சிறுநீரக கற்கள் கரைய வாழைத்தண்டு சாற்றை தினமும் காலையில் வெறு வயிற்றில் அரை டம்ளர் அளவு குடிக்க வேண்டும் என்றும் தர்பூசணி சாறுடன் கொஞ்சம் சீரக பொடியை கலக்கி குடிக்க வேண்டும் என்றும் கேரட் சாற்றையும் திராட்சை பழ சாற்றையும் சம அளவு சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் என்றும் திராட்சை பழத்துடன் மிளகு சேர்த்து மைய அரைத்து சிறு நெல்லிக்காய் அளவு காலை மாலை இரண்டு வேளை வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும் என்றும் அவர் குறிப்புகள் கூறியுள்ளார். தொடர்ந்து சிறுநீர் அடைப்பு நீங்குவதற்கு கரிசலாங்கண்ணி இலை சாற்றுடன் கொஞ்சம் எருமை தயிரை கலந்து குழைத்து சாப்பிட வேண்டும் என்றும் வாழைத்தண்டை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி எடுத்து தயிர் சேர்த்து ஓர் பச்சடியாக செய்து சாப்பாட்டில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்றும் கல்யாண முருங்கை இலை சாற்றுடன் கொஞ்சம் தேன் கலந்து கலக்கி குடிக்க வேண்டும் என்றும் வெள்ளரி விதைகளை இளநீர் விட்டு மைய அரைத்து துப்புளை சுற்றி அடிவயிற்றிலும் பற்று போட வேண்டும் என்றும் சாப்பாட்டில் கல்யாண பூசணிக்காயை சமைத்து சேர்த்து வந்தால் கிட்னி சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் குணமாகும் என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த புத்தகத்தில் 780 மேற்பட்ட மருத்துவ குறிப்புகளை இந்த புத்தகம் தாங்கியுள்ளது. எனவே இந்த புத்தகத்தை அவசியம் வாங்கி படியுங்கள். வரக்கூடிய சந்ததியினருக்கு கொண்டு செல்லுங்கள். தங்களுடைய நூலகத்தில் இந்த புத்தகத்தை அவசியம் வாங்கி பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை மரபு வழி மருத்துவம் என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்காக எடுத்து கூறிய தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரம் சாமி ஐயநாடார் மேல்நிலை பள்ளியின் ஓய்வு பெற்ற வேளாண்மை தொழிற்கல்வி ஆசிரியர் திரு கோ சுரேஷ்குமார் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும் புதுகை FM 91.0@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்க எப்ப வேணா எங்களுக்கு அனுப்பலாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.